முதலில் தலைப்புச் செய்திகள். வடகொரியா புதிய ஏவுகணையை பரிசோதித்ததை அடுத்து கண்டனங்கள் குவிகின்றன. வங்கிகள் மீதான வரி நிரந்தரம் என்கிறார் ட்ரெஷரர் மாரிசன். யூரோவிஷன் பாடல் போட்டியில் முதன் முதலாக போர்ச்சுக்கல் கோப்பையை வென்றது. இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். வடகொரியா நேற்று மீண்டும் பாலிஸ்டிக் மிசைல் என்று அழைக்கப்படுகின்ற தொலைதூர ஏவுகணையை பரிசோதனை செய்து பார்த்தது. வடகொரியாவின் கூசாங் என்னும் நகரில் இருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை சுமார் 700 கிலோமீட்டர் தூரம் பயணித்து சி எஃப் ஜப்பான் எனப்படும் ஜப்பான் கடலில் விழுந்தது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் எனும் தொழில்நுட்பத்தை வடகொரியா பெற நினைக்கும் ஒரு முயற்சியாக தற்போதைய ஏவுகணை பரிசோதனை பார்க்கப்படுகிறது. வடகொரியாவின் இந்த ஏவுகணை பரிசோதனையை பல நாடுகளும் வன்மையாக கண்டித்துள்ளன. இது ஆத்திரமூட்டும் மூர்க்கத்தனமான முயற்சி என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் மேரிஸ் பெயின் குறிப்பிட்டார். வடகொரியா மீதான ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார தடைகளை அனைத்து நாடுகளும் தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
We are working with our partners and our allies in the region and more broadly, the Republic of Korea, with Japan, with the United States and others, to press upon the North Koreans that this continuing course of action is not sustainable and that it is absolutely opposed by the broad international community. And we also make it very clear that we call on nations to redouble their efforts to impose the sanctions agreed through the UN processes on North Korea.
வடகொரியா மீது ஐக்கிய நாடுகள் சபை புதிய பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கிடையில் தமது நாட்டின் பாதுகாப்புக்கு வடகொரியா விடும் அச்சுறுத்தல் இது என்றும் இதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ ஆபே கருத்து வெளியிட்டார். நாட்டில் உள்ள 5 பெரிய வங்கிகள் ஈட்டும் லாபத்தின் மீது அரசு விதிக்கும் 0.06% புதிய வரி நிரந்தரமான ஒன்று என்றும் அந்த வரி மேலும் உயர்த்தப்படாது என்றும் கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஸ்காட் மோரிசன் கூறினார். பிரிட்டனில் இதுபோன்ற வரி விதிக்கப்பட்டது என்றும் ஆனால் அந்த வரி விகிதம் பலமுறை கூட்டப்பட்டது என்றாலும் தாம் அப்படியான திட்டம் எதையும் கொண்டிருக்கவில்லை என்று அமைச்சர் ஸ்காட் மோரிசன் ABCயிடம் கூறினார்.
It's 6 points, by the way, six basis points. And Reserve Bank cash rates move by 25 basis points at a time. Yeah. And to suggest that this is somehow the end of financial civilization as we know it is one of the biggest overreaches in a whinge about a tax I've ever seen.
In the UK, they put it on. They've increased it 8 or 9 times.
Well, we have no plans to do that whatsoever. We set it at the level we think is appropriate and we think is fair.
வீடுகளின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துகின்ற வகையில் புதிய நிலங்களை வீடு கட்ட அனுமதிப்பது என்ற அரசின் கொள்கையின் அடிப்படையில் மெல்பர்ன் பெருநகரின் மெரிபிர்னாங் என்னும் உள்ள பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான 128 ஹெக்டேர் நிலங்களை சுமார் 6,000 வீடுகள் கட்ட அரசு வழங்கும் என்று கடந்த வாரம் தனது நிதிநிலை அறிக்கையில் அரசு அறிவித்திருந்தது. ஆனால் இந்த நிலம் கண்டாமினேட்டட் லேண்ட் என்று சொல்லப்படுகின்ற பாழ்பட்ட நிலம் என்றும் அரசு முதலில் இந்த நிலத்தை சீரமைத்த பின்னர் வீடுகள் கட்ட பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷார்டன் அரசை கேட்டுக் கொண்டார்.
The problem is that this land is greatly contaminated. So Mr. Morrison and Mr. Turnbull want to make heroes of themselves and pretend they're doing something about first home affordability. But what they've done is they've said that people can go and live on contaminated land and they didn't put any money in the budget, any new money in the budget that we can see to clean up the land.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஆஸ்திரேலியாவில் சீனா ஆதிக்கம் செலுத்துகிறது என்றும் அதிகமான உளவு வேலைகளில் அது ஈடுபடுகிறது என்றும் பதவி விலகி செல்லும் பாதுகாப்புத்துறை செயலாளர் டெனிஸ் ரிச்சர்ட்சன் அரசை எச்சரித்தார். சீன அரசு இங்கு வாழும் சீன மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்துவதும் சீன மக்களுக்கான ஆஸ்திரேலிய ஊடகங்களில் சீன அரசு அளவுக்கும் அதிகமான ஆதிக்கம் செலுத்துவதாகவும் அவர் கவலை வெளியிட்டார். சீனாவுடன் நல்லுறவு என்பது தேவை என்ற போதிலும் சீன உறவு என்பது பல சிக்கல்களை கொண்ட ஒன்று என்ற கண்ணோட்டத்தில் அரசு தனது கொள்கைகளை வகுக்க வேண்டும் என்றும் அவர் அரசை கேட்டுக் கொண்டார். மலேசிய நாட்டில் பிரதமர் நாசிப் ராசாக் மீது எழுந்திருக்கும் ஒரு பில்லியன் டாலர் கையாடல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து ஆஸ்திரேலியா கண்டுகொள்ளவே இல்லை என்று மலேசிய முன்னாள் பிரதமர் மொகதீர் முகமத் ஆஸ்திரேலிய அரசை விமர்சனம் செய்தார். பிரதமர் நாஜிப் ராசாக் தொடர்ந்து விமர்சனத்திற்கு ஆளாகி வரும் பின்னணியில் எஸ்பிஎஸ்க்கு வழங்கிய நேர்முகம் ஒன்றில் முன்னாள் பிரதமர் மகதீர் ஆஸ்திரேலிய அரசு ஊழல் குறித்து பாராமுகமாயிருப்பதாக குறிப்பிட்டார்.
Australia has been involved to a certain extent, but it looks as if the government of Australia wants to avoid any involvement in this crime committed. The Australians have an interest in that bank, so I think Australia should show some interest.
இனி இன்றைய நாணய மாற்றவரத்தை பார்ப்போமே. ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 74 அமெரிக்க சதங்கள், 112 இலங்கை ரூபாய் 76 சதங்கள், 47 இந்திய ரூபாய் 50 காசுகள், 1.03 சிங்கப்பூர் டாலர், 3.21 மலேசிய ரிங்கிட். இனி எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்புக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போமே. பெர்த் மழை நாள் 21 செல்சியஸ், அடலேட் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 21 செல்சியஸ், மெல்பர்ன் காலையில் மூடு பனி நிலவும் 17 செல்சியஸ், ஹோபார்ட் மேகமூட்டமான காலநிலை 14 செல்சியஸ், கேன்பரா காலையில் மூடு பனி நிலவும் 17 செல்சியஸ், சிட்னி ஓரிரு மழை தோறும் 20 செல்சியஸ், பிரிஸ்பெயின் வெயிலார்ந்த காலநிலை 26 செல்சியஸ், டார்வின் வெயிலார்ந்த காலநிலை 33 செல்சியஸ். உக்ரைன் நாட்டின் தலைநகர் கீவ் நகரில் இன்று நடந்து முடிந்த யூரோவிஷன் என்று அழைக்கப்படுகின்ற பாடல் போட்டியில் போர்ச்சுகல் நாட்டின் சல்வதோர் சோர்பரால் முதலிடம் பெற்று பதக்கம் வென்றார்.
Tonight we still have 376 points for Portugal, and that means that Portugal is the winner.
அவரின் ஜாஸ் ஸ்டைல் பாடல் அவருக்கு இந்த வெற்றியை தேடி தந்தது. நாற்பத்தி இரண்டு நாடுகள் கலந்து கொண்ட யூரோவிஷன் பாடல் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் சார்பில் இந்த போட்டியில் கலந்து கொண்ட ஐசையா ஃபயர்பிரேஸ் 9வது இடத்தை பெற்றார். முதல் 10 இடங்களை பிடித்த நாடுகள் சாதனை நாடுகள் என்று பார்க்கப்பட்ட பின்னணியில் 9வது இடம் பெரிய பாராட்டுதலை பெற்றுள்ளது. கனவுகளை ஒருபோதும் கைவிடாதீர்கள் என்பதே தமது செய்தி என்று ஃபயர்பிரேஸ் எஸ்பிஎஸிடம் கூறினார்.
I've wanted to use this position to tell everyone out there to never give up on their dreams, because I never gave up on mine.
இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு வருகிறது.